ఆధార నిలయోధాత పుష్పహాస ప్రజాగర ఊర్భగ సత్పథాచార ప్రాణద ప్రణవప్పణ ప్రమాణం ప్రాణ నిలయ ప్రాణభృత్ ప్రాణజీవన తత్వం తత్వ విదేకాత్మా జన్మ మృత్యుజరాదిగ. புஷ்பஹாச பிரஜாகரஹ எனக்கூடியதான இரண்டு நாமாக்கள் பகவானுடைய பிரபஞ்ச சிருஷ்டியும் பிரபஞ்சத்தை காப்பாற்றக்கூடியதான நாமாக்கள் அதனை பார்த்தோம். புஷ்பம் போல் புஷ்பம் எப்படி மலர்கிறதோ அப்படி எப்படும் எப்பொழுதும் மலர்ந்த முகமுள்ளவர், மலர்ந்த கண்களை உடையவர். அவரை யார் நினைக்கிறாளோ அவளுடைய முகமும் மலர்கிறது. முகம் மலரணுமேயானால் மனசு மலரும். மனசில் கவலை இருந்தால் முகமானது சந்தோஷமாக இருக்க முடியாது. போலி வேஷம் வேணால் போடலாம், ஏமாத்தின்னு இன்னும் சௌக்கியமாக இருக்கேன்ட்டு. ஆனால் மனசில் சாந்தி இருந்தால்தான் முகத்தில் தெளிவு இருக்கும். அந்த தெளிவோடு மட்டும் இல்லாமல் ஒரு ஆனந்தமான ஒரு நிலை மனசில் சாந்தி இருந்தால் தான் வரும். அந்த மனசில் சாந்தி எப்பொழுது வரும்? அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் வரும். அதனால் அவர் எப்படி இருக்கார்? எப்பொழுதும் புஷ்பம் போல் மலரக்கூடியதான மனசோடு இருந்துட்டுருக்கார். புஷ்பம் காலமே மொட்டாக இருக்க, அந்த மொட்டாக இருக்கக்கூடியதை மலர்றது, அது என்ன சொல்கிறது? ஒன்று பலவாச்சுன்னு சொல்கிறது. மொட்டுன்னு ஒன்றாத்தான் இருக்கும், ஆனால் அந்த மொட்டானது எப்படி மலர்வதோ அப்பொழுது தனித்தனியாக இதழ்களாக இருக்கும். தாமரை மொட்டு இருக்க ஒரு தாமரைங்கள், தாமரை மலர்ந்த பிறகு எத்தனை இதழ்கள்? 1000 இதழ்கள் வரும். அத்தனை இதழ்களும் தனித்தனியாக அழகாக இருக்கும். ஒவ்வொரு இதழுக்கும் ஒவ்வொரு அழகு. அதே மாதிரி அந்த ஒரே பரமாத்மா தான் மூலவிராட்டாக இருந்து கொண்டு பல உருவங்களாக காட்சி அளிக்கிறார். 10 அவதாரங்களாகவும் 21 அவதாரங்களாகவும் எத்தனை அவதாரங்களோ அத்தனை அவதாரமும் எடுப்பார். அதுக்கு காரணம் என்ன? அவர் மாயினால் எல்லா உருவத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர். இதுவும் அந்த புஷ்பஹாசகா எனக்கூடியதான ஒரு நாமாவனால சொல்றார். அதற்கு பிறகு பகவானுடைய நாம பிரஜாகரஹா. மனிதனுக்கு 5 அவஸ்தைகள் காணப்படுகின்றன. ஒன்று முழித்து கொண்டிருக்கிற நிலை, 2வது தூங்குற நிலை. அந்த தூங்குற நிலைக்குள்ள ஒரு நிலை இருக்க, சொப்னம் பார்க்குற நிலை. அதற்கு பிறகு அப்பப்போ மயக்க நிலைன்னு ஒன்று வருது. கடைசியில் மரண நிலைன்னு இருக்கு. இந்த 5 நிலைகள் மனுஷியாட்டிய சாதாரணமாக அப்பப்போ வரக்கூடிய நிலைகள். இல்லை எல்லோருக்கும் புரிந்ததான நிலைகள் ஜாக்ரத், ஸ்வப்னம், சுஷுப்தி 3 தான். இந்த ஜாகர நிலையில் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த 10 புலன்கள், 11 புலன்கள் இது வழியாகவும், 5 பிராணங்கள் வழியாகவும் சரீரத்தில் எல்லா செயலும் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு போடுறது, கால் நடக்கிறது, வாய் சாப்பிட்றது, சாப்பிட்டதை உள்ள இருக்கிற பிராணங்கள்லாம் ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது எல்லா சரீரத்துக்கும் அனுப்பிட்டு இருக்க. இத்தனையும் பண்ணிட்டு இருக்க இந்த சரீரத்துக்குள்ள இது வேலை செய்யக்கூடியதான நிலைக்கு நாம் ஜாகர நிலைங்கிற முழிச்சுட்டு இருக்கோம். அப்படிதானே யாராவது கேட்ட முழிச்சுட்டு இருக்கியா? ஆ, முழிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன். ஸோ இந்த ஜாகரங்கிற நிலையில இத்தனையும் நடக்கிறது. இதுல புலன்கள்லாம் ஓய்வு பெற்று மனசு மட்டும் தம் வேலையை பண்ணிட்டு இருக்கிற நிலைக்கே சொப்ன நிலைன்னு பேர். அந்த சொப்ன நிலையில என்ன சார் ஆகுது? நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான பழைய சம்ஸ்காரங்களை அந்த மனசு மறுபடியும் அதுவாக பார்த்து அதை பார்க்கிறது, தானாக மாறி அதையே பார்க்கிறது. யானை, குதிரை, ஒட்டகை இவைகள்லாம் பார்த்தோம், மறுபடியும் அதுவாக மனசு மாறுறது, மறுபடியும் அதுக்குள்ள இருக்கிற அந்த பொருளை மனம் பார்க்கிறோம். சொப்னத்தில் ஏற்பட்டதான பொருள்கள்லாம் மனசுனால செய்யக்கூடியதான பொருள்கள், அது நிஜம் இல்லை. சரி, இத்தனை பொருள்களும் சொப்னத்தில் நம்ம பார்க்கிறோம். எந்த ஜோதிஷில் பார்க்குறோம்? நம்மளுடைய ஜோதிஷில். நம்ம ஆத்மா ஜோதி வடிவா ஒளி வடிவமாக இருக்க, அதனால்தான் ஸ்வப்னத்தில் சூரியன் இல்லாத போனாலும், சந்திரன் இல்லாத போனாலும், எலக்ட்ரிக் லைட் இல்லாத போனாலும், குத்து விளக்கு இல்லாத போனாலும், ஒரு விளக்கம் இல்லாத போனாலும் பளிச்சுன்னு சொர்ணத்தை பார்க்கிறேன் அல்லவா, அப்பொழுது அந்த எந்த ஒளியில பார்க்கிறேன், நமக்குள்ள இருக்கிற ஆந்தரமான ஒரு ஒளியில பார்க்கிறேன். அந்த ஒளி வடிவமாக தான் பரமாத்மா இருக்கார். ஆனால் சொப்னம் பார்க்கும்பொழுது நம்ம ஒளியை பார்க்கல, ஒளிக்கும் பொருள்களை பார்க்குறோம். ஜாகிரத்திலையும் அப்படித்தானே, ஒளியை நம்ம பார்க்கல, ஒளிக்கும் பொருள்களை பார்க்குறோம். இதே வழக்கம் தான் சொப்னத்திலையும் வந்தாச்சு. பிறகு அந்த மனசும் ஓய்வு பெறும் பெறும் காலத்தில் அப்புறம் என்ன ஏற்படுறது, தூக்கம், உறங்குறார். அப்படி அந்த தூக்குற நிலையில புலன்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, மனசும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க, மனசு சாந்தமான நிலையில இருக்கு. இப்ப தூக்கங்கிறோம், முழிச்சுண்ட பிறகு அந்த மனசு என்ன சொல்றது, நன்றாக தூங்கினேன், நிம்மதியாக தூங்கினேன். இதே மனசு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ வேற ஏதோ உடம்பு சரியா இல்லையோ ஏதோ ஆச்சுன்னா அந்த மனசு என்ன ஆறது, அது வேலை செய்யாதா, ஓய்வெடுக்காம ஆனா வேலை செய்ய முடியாத நிலையில ஆறு. ஓய்வு வேற, வேலை செய்யாத முடியாத நிலை வேற. ஓய்வெடுக்க கூடியதா நிலையில வேணும்னு ஓய்வு எடுக்கிறோம், ஆனா ஓய்வு எடுக்காமலும் ஆனா வேலையை ஒன்றும் செய்ய முடியாததான நிலை. அப்படி நிலை வந்ததுன்னா மயக்கம். அப்பதான் என்ன ஆறது, அப்ப ஒன்னும் சொல்ல முடியல மனசுக்கு. ஆனா அந்த மயக்கத்திலிருந்து வெளியில வந்த பிறகு, தூக்கத்திலிருந்து வெளியில வந்து நிம்மதியா இருந்தேன், ஆனந்தமா இருந்தேன் எப்படி சொல்கிறாரோ, அப்படி இல்லாமல் ஒன்றும் தெரியாம ஊடனா இருந்தேன். தூக்கத்திலையும் ஒன்றும் தெரியாம தான் இருந்தான், மயக்கத்திலையும் ஒன்றும் தெரியாம தான் இருக்கான். தூங்குற நிலை எப்படியோ அப்படிதான் மயக்க நிலையோ. ஆனா மயக்க நிலை என்ன இருக்க, அவன் எழுந்ததுமே ஒரே துன்பம், ஒரே கட்டம், ரொம்ப சமசை அப்படிங்கிறான். தூங்கி எழுந்த பிறகு எப்படி நான் சுகமகம் அஸ்வாப்தம் என்று சொல்கிறானோ, அதே போல தூங்கியது மயக்கத்திலிருந்து வெளியில ஒரே கவலையா இருந்து ஒரே சிரமமா இருக்கு அப்படிங்கிறான். அதற்கு பிறகு ஒரு நிலை இருக்க மரணம், அதை பத்தி சொல்லவே வேண்டாம், ஏன்னா அதுவே தெரியாது. உபனிஷம் சொன்னா உண்டே தவிர ஒன்றும் கிடையாது. மரணத்துல என்ன ஆறது, புலன்கள்லாம் சேர்ந்து மனசுல ஒன்னாகிறது, மனச பிராணன்ல ஒடுங்கிறது, பிராணனை இதயத்துக்குள்ள போறது, இதயத்துல ஐந்து பூதங்களுடைய சின்ன சின்ன தன்மாத்திரைகள் இருக்கு அதை எடுத்துக்கிறது, எல்லாம் சேர்ந்து இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆகாசத்துல உண்ணாருது. அங்கே 101 நாடிகள் இருக்கு, அதுல எந்த வழியா போகணுமோ அந்த நாடி மட்டும் ஓபன் ஆறுது, அதன் வழியாக சரீர பாகத்துக்கு வரான், அதுல இருந்து சூரிய கிரணங்கள் வழியாக போறார். இதெல்லாம் சுத்தி சொல்லணுமே தவிர மறித்தவர் நமக்கு சொல்ல மாட்டார், என்ன மறித்து போயிட்டார். மற்றவர்களுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியாது. இப்ப விவகாரம் என்னாச்சு, இப்படி 5 நிலைகள் ஜீவனிடத்துல இருக்கு. இதே மாதிரி மற்றொரு 5 நிலைகள் பரமாத்மா இடத்துல இருக்கு. அவரிடத்துல இருக்கக்கூடியதான 5 நிலைகள்னா, உலகத்தை படைக்கும் நிலை, உலகங்கள்லாம் பிரபஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்காக ஒன்றும் இல்லை, அவரத்தான் இருந்தார். ஏகமேவ அத்விதீயம், தன்னிடத்துல இருக்கக்கூடியதான மாயையை கையாண்டு உலகத்தை படைக்கணும்னு சங்கல்பம் பண்ணினார். அந்த சங்கல்பம் பண்ண சிருஷ்டிகர்த்தே ஜாகரணி விஸ்வரூபா ஜாகரணி, உலகத்தை படைக்கணுங்கிற ஆசை வந்தது. ஆனால் அந்த நிலை ஸ்வபந்தி தைஜசா அஸ்மிகா, அதே விதமாக தைஜசமா அந்த நிலை உலகத்தை எல்லாம் காப்பாற்றணும், பிறகு உலகத்தை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளணும், ஞாபகம்னா அழிக்கணும்னு சொல்லப்படாது. அது நாதம் பண்ணாலே அவர் மடிச்சு உள்ள வச்சிருக்கார், மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. அத்தனை பதார்த்தங்களும் தனித்தனியாக நாம் காணக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, சூக்ம ரூபமாக இருக்கு. அத சூக்ம ரூபம்னு சொல்றதல்ல, ஒரு காரணத்துக்காக அநிர்வச்சனீய ரூபம் அப்படிங்கிறோம் நம்ம. எல்லாம் பரமாத்மா நடத்தல இருக்கு. மறுபடியும் அடுத்த கல்பத்துல சப்த சிருஷ்டி அர்த்த சிருஷ்டி, சொற்களை சொற்களை உண்டு பண்ணுவார், அதே போல பொருள்களையும் உண்டு பண்ணுவார். உண்டு பண்ணி இந்த சொல்லுக்கு இந்த பொருள், இந்த பொருளுக்கு இந்த சொல் அப்படின்னு கரெக்ட் பண்ணுவார். அது சாஸ்வதம் நித்தியம் அப்படிங்கிறார். சரி, இப்படி உலகத்தை படைத்தல், உலகத்தை காத்தல், உலகத்தை தன்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுதல், அஞ்சாச்சா இரண்டாச்சா, இந்த மூணான பிறகு இன்னொரு 2 நிலைகள் இருக்கு. என்னது, ஜனங்களுக்கு எப்பொழுதும் தன் நிலையை மறைச்சு வைக்கிறார். ஏன் சார் மறைச்சு வைக்கணும்னு, தன் நிலை காணப்பட்டா உலகத்தை அனுபவிக்க முடியாது. உலகத்தை எப்ப அனுபவிக்க முடியும்? பகவானுடைய நிலை மறைஞ்சாதான் அனுபவிக்க முடியும். சோ பகவானுடைய தன்னுடைய நிலையை மறக்கிறார், இதுதான் ஸ்திரோதானம்னு பேர். பிறகு எவனானவன் பல பிறவி இல்லை பண்ணினான புண்ணியத்தினால சித்தத்தை ஏகராக்கிரமாக ஆக்கிக்கிறானோ, அந்த புண்ணியங்கள்னா எப்படி ஏதோ அந்த பூஜை பண்ணணும் ஜபம் பண்ணணும் அந்த புண்ணியங்கள் மட்டும் இல்ல, வாழ்க்கையில நன்னா வாழ்ந்தா நாலு பேருக்கு நல்லது பண்றா போல இருந்த போதிலும் அதுவும் புண்ணியத்தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்வதர்மானுஷ்டானம் ஒழுங்கா பண்றதெல்லாமே புண்ணியத்தான். இப்படி இவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு சித்தமானது பகவான் பக்கம் ஓடும். பகூனாம் ஜன்மனாம் அந்த ஞானவன்மாம் பிரபத்தியதே. சில பிறவைகள் இப்படி பண்ணிட்டே இருந்தா அவனுக்கு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வரும். அந்த ஆசை வந்ததுமே பகவானை கோயிலுக்கு போய் ஏதோ பூஜை பண்ணி நல்லது பண்ணா தொடங்குவான். பிறகு அவனுக்கு வேதாந்தங்களையும் பகவத் தத்துவத்தையும் கேட்கக்கூடியதான சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து சேரும். கேட்பான், உள்நோக்கி பார்க்க தொடங்குவான், தியானம் பண்ண ஆரம்பிப்பான், பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அனுகிரகம் பண்ணுவார்னா அவருடைய உருவம் இதயத்துல காணும்படி பண்ணுவார். இதுவரைக்கும் கண்ண மூடினா இருட்டுத்தான் தெரிஞ்சது, இப்ப கண்ண மூடினா பகவானுடைய அவருடைய பாதங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உருவம் தெரிய ஆரம்பிக்கிறது, பிறகு அந்த உருவம் மறைஞ்சு வெறும் ஜோதி ரூபமா ஆறது. அந்த ஜோதி ஸ்வரூபமான பரமாத்மாவை ஸ்வப்பிரகாசமான சித்ரூபமான பரமாத்மாவை பார்க்கிறான், அனுபவிக்கிறான், அதோட உண்ண போயிடுறான். இப்படி அந்த முக்தி நில வரைக்கும் பரக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கே, இதுக்கு அனுகிரகம்னு பேர். இப்ப என்ன சொன்னேன், ஜீவனுக்கும் ஐந்து நிலைகள் இருக்கு, பரமாத்மாவுக்கும் ஐந்து நிலைகள் இருக்கு. இந்த நிலைகள்ல நமக்கு இருக்கக்கூடிய நிலைகள்ல ஜாகிரத்து நிலை ஒண்ணுதான் நம்ம முழிச்சுட்டு இருக்கோம். சொப்னத்துல என்ன, அதான் மறந்துட்டுன்னா சொப்னத்துக்கு வரேள். அதே வழியே தூக்கத்துல எல்லாத்தையும் மறந்து போயிடு, இந்த உலகமே மறந்து போயாச்சு. இன்னும் கோமாவிலையும் மரணத்திலையும் ஒன்றும் சொல்லவே வேண்டாம். அந்த ஸ்டேஜில் மயக்க ஸ்டேஜில் ஒன்றும் தெரியாது, மரண சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஞாபகம் இருக்கும், ஆனால் சொல்ல முடியாது. மரண சந்தர்ப்பத்தில் என்ன, இங்கிருந்து அடுத்த ஜென்மா எதை அடைகிறானோ அந்த ஜென்மா ஞாபகம் வரும். சவிஞானவான் பவதி சவிஞானமேவ அன்பவ கிராமதி. அறிவோடத்தான் போறான், எல்லாம் மறந்துட்டு போறான்னு இல்லை, அறிவோட போறான். ஸ்வர்க்கலோகம் போற பரியந்தான் இவனுக்கு அறிவு இருக்கு, அங்கே போனதுமே எல்லாம் மறந்து போச்சு, அந்த சூழ்நிலையில் தான் ஞாபகம் வரும். மறுபடியும் இங்கே அம்மா வயிற்றுக்குள்ள வந்ததுமே எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவன் நினைக்கிறான், நான் வந்ததுமே வெளியில் வந்ததுமே வேதாந்தத்தை கேட்கணும், பகவான் நாம கேட்கணும், மறுபடியும் கர்ப்பவாதம் இருக்கப்படாதுன்னு நினைக்கிறான். ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே, வந்ததுமே மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துவிட்டோம். இப்படி நடக்கிறது. ஆனால் அந்த பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், பிரஜா கரஹா, எப்பவும் முழிச்சுட்டு இருக்கார். அவருக்கு எல்லா அறிவும் உண்டு. பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவ அர்ஜுனா தான்யம் வேத சர்வாணி நத்வம் வெத்த பரந்தபா. பல்லாயிரம் பிறவைகள் எனக்கு ஏற்பட்டிருக்கப்பா, உனக்கும் பல்லாயிரம் பிறவைகள் ஏற்பட்டிருக்கு, ஆனா எந்தெந்த பிறவையில என்னென்ன இருக்குன்னு நமக்கு கரெக்டா தெரியும். உமக்கு ஒண்ணும் தெரியாத மறந்து போயிட்டேன். இந்த பிரிவில் நடந்த விஷயமே நிறைய மறந்து போயிட்டேன். போன ஞாயிற்றுக்கிழமை என்ன தின்பண்டம் பண்ணினான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ? பண்ணின வாழ்க்கை ஞாபகம் இல்லை, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்க போறது சாப்பிட்ட வாழ்க்கை? காரணம் என்ன, நாம் இவைகளை வசதியா நினைக்கல, ஏதோ வந்தமா சாப்பிட்டோமா போனோமா அவ்வளவுதான் நினைக்கிறேன், வரணும்னு நினைக்கிறது இல்லை. ஸோ இந்த மனுஷனுக்கு மறதிங்கிறத இவர் கொடுத்துருக்கேன். இந்த மறதிங்கிற கொடுத்ததுனால்தான் மறந்து போயிட்டான் எல்லாத்தையும். அதோட மட்டும் இல்ல, எங்க முழிச்சுட்டு இருக்கணுமோ அங்க மறந்து இருக்கோம். பரமாத்மாவை பார்க்கணும், அவரை மனசுல அறியணும்னு சொன்னால் அதை மட்டும் மறந்து ஊர்வம்பு மட்டும் பார்க்கணும். காலம்பரை எழுந்ததுமே ஊர்வம்பு பேப்பர், அப்புறம் ஊர்வம்பு நியூஸ், அப்புறம் ஊர்வம்பு எல்லாரோடையும் கதை அழைக்கிறது, ராத்திரி படுத்துக்கிறப்ப லேட் நைட் நியூஸ், எல்லாமே என்ன சொல்றது, மனுஷனுக்கு தன்னை தவிர மற்ற பதார்த்தங்கள் எது இருக்கோ அத்தனையும் அறியணும் எனக்கூடியதான எண்ணத்தை தான் கொடுக்கும். தான் யார், தன்னுடைய சுரூபம் என்ன, பகவான் எப்படி இருக்காருங்கிறத மட்டும் இவன் மறந்தான். ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்கார், யானிஷா பசியதோ முனே எஸ்யாம் ஜாக்ரதி பூதானி தானிஷா பசியதோ முனே. நாமெல்லாம் எதுல முழிச்சுட்டு இருக்கோமோ பகவான் எதுல தூங்கிட்டு இருக்கார். லௌகிகமான விஷயங்கள் நாமெல்லாம் எதுல தூங்குறோமோ பரம்பொருளை பத்தி அறியணுங்கிற விஷயத்துல தூங்குறோமோ அதுல அவர் முழிச்சுட்டு இருக்கார். ஆகையால் பகவானுக்கு ஆத்மஸ்வரூபம் என்னைக்கும் மறைக்கப்பட்டதில்லை. ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்லையும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்த ஆத்மஸ்வரூபம் நான் பரம்பொருள் என்கிறத நினைத்து கொண்டிருக்கார். அவருக்கு அது இல்லை, விக்ஷேபம் இருக்க ஆவரண சித்தி இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்படி எப்பொழுதுமே தன் நிலையில தான் முழித்து கொண்டிருக்கிறவர் பரமாத்மா. ஆகையால் தான் நான் அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணணும். அப்படி இருந்தமையானால் எப்படி தியானம் பண்றோமோ அப்படி நமக்கு வர்றதோ இல்லையோ, அந்த ஆனா அந்த பரமாத்மாவை நம்ம தூங்குறாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கு நம்மளுடைய சுபாவம் என்ன, அவர் எப்பொழுதும் தூங்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. மகாவிஷ்ணுவை நம்ம என்ன பண்ணிருக்கோம், தூங்குறோம். ஆனா அவருடைய பேர் என்ன சார், பிரஜாகரஹ பிரகர்ஷேன ஜாகரதி ஜாகர்த்தி இது பிரஜாகரஹ. அதான் நித்திய பிரபுத்த ஸ்வரூபத்வா, நித்தியம்னா டெய்லின்னு அர்த்தம் இல்லை எப்பொழுதும் அர்த்தம். அவருக்கு தூக்கம் இல்லை, இன்ஃபேக்ட் ஞானிக்கே தூக்கம் இல்லை. ஞானம் வந்த பிறகு ஜாகிரத ஸ்வப்னம் சுஷுப்தி இந்த வித்தியாசமே கிடையாது. அவருக்கு எப்பொழுது பார்த்தாலும் அந்த ஆத்மஸ்வரூபமே ஞானம் இருந்துட்டே இருக்கும். இந்த ஜீவன் முக்தனுக்கே இந்நிலை என்றால் அந்த பரம்பொருளுக்கு என்ன சொல்லணும், இந்த சரீரங்கிற உபாதியோ உபலட்சணமாக கூட இல்லை அவருக்கு. அப்படிப்பட்டதான அந்த பரம்பொருளுக்கு இந்த மூன்று நிலைகள் கிடையாது. ஆகையால் அது எப்பொழுதும் ஒரே நிலையில இருக்கார், எல்லாம் அறிந்ததான் நிலையில இருக்கார். அது என்ன சார், அறிந்த நிலை, அறிவு தானா சுவாவ சித்தமா இருக்கு. நெருப்புக்கு எப்படி சுடும் தன்மை சுவாவமோ ஜலத்துக்கு சீதளமா இருக்கிறது சுவாவமோ அதே போலயே அவருக்கு அது சுவாவமான நிலை. அந்த சுவாவமான நிலையில எப்பொழுதும் ஆனந்தமா அவர் இருந்துட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு பிரஜாகரஹான்னு சொன்னோம். ஆனா நமக்கு கோவில்கள்ல பார்த்தேன்னா அர்ச்சா மூர்த்திகள்ல பகவான் படுத்துட்டு இருக்கா போலயும், அம்பாள் அவருடைய பாதங்களை பிடிக்கிறா போலயும் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். போட்டோலையும் பாக்குறோம் மகாலட்சுமி தாயார் அவரோட பாதங்களை பிடிச்சிட்டு இருக்கா போல. அது என்ன சொல்றது, அம்பாள் மகாலட்சுமி பாதங்களை பிடிச்சிட்டு இருக்காங்கிறதுக்கு தாத்பரியம் என்ன, அவருடைய பாதங்கள் ரொம்ப சுகுமாரமானவை. நம பங்கஜ நேத்ராய நம பங்கஜ மாலினே அப்படின்னு அவருடைய பாதங்கள்லாம் நமஸ்தே பங்கஜாங்கிரையே தாமரை போல் எப்பொழுதும் அதி சுகுமாரமான அதி கோமலமான பாதங்கள். இந்த அதி கோமலமான பாதங்கள்னு சொல்றதுக்கு என்ன தாத்பரியம், கோமலமா இருந்தா சிவந்ததா இருக்கு, சிவந்ததாக இருந்ததே ஆனால் நம்ம மனசை அட்ராக்ட் பண்றோம். ஆகையால் தான் நம்ம மனசு வெண்ண மாதிரி சுத்தமா இருக்குமையானால் அவருடைய பாதங்கள் உங்க மனசுல தோணும். இத சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அவர் ஏதோ பாதங்கள் இருக்கா போலயும் அதை பிடிச்சுட்டு இருக்கா போலயும், பாதங்களை பிடிக்கல பிடிச்சு கஷக்கல அம்பாள் என்ன பாதத்தை தொட்டுன் இருக்கா. இத இந்த தொட்டுன் இருக்காங்கிறால ஏன் சார் பிடிக்க வேண்டியதுதானே கால்வலியானார், அவர் நடந்தாதானே சார் கால்வலிக்கினார், அவர் நடக்கவே இல்லையே இருக்கிற படுத்ததே இருக்கார் கால் இப்படி வலிக்கும், கால் வலிச்சாதானே பிடிக்கணும். ஆனா எதுக்காக இல்ல, அவருடைய பாதங்கள் ரொம்ப கோமலமா இருக்குன்னு காமிக்கிறதுக்காகத்தான். இதுதான் இந்த சுப்பிரபாதத்துல சொல்றார், சப்ரேம பீதி கமலாகர பல்லவாபியாம் சம்வாஹனே பிசபதி கிளமமாதானம் காந்தௌ அவங் மனசகோச்சர சௌகுமாத்யௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே சப்ரேம பீதி. அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்காளா, காலை பிடிக்கணும்னு நினைக்கிறார், ரொம்ப பிரேம. அந்த உயர்ந்ததான தம்பதிகளோ இல்லையா, பரமாத்மாவில ரொம்ப பிரேம பிரியம். ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா குணங்களும் யார் இடத்துல இருக்கோ அப்படிப்பட்டவரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க மகாலட்சுமி தாயார். சகல கல்யாண குணாபிராமனா இருக்கக்கூடியதான பரமாத்மாவை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ, அதே போல அவருக்கும் பரமாத்மா மகாலட்சுமி தாயால அவ்வளவு பிரியம். ஒன்னும் சொல்லல, கல்யாணம் வந்து மார்பிள் வச்சுட்டார் அவ்வளவுதான், வேற ஒண்ணு யாருக்கும் சொல்லவே இல்லை. அப்படி அழகான ஒரு சொரூபம் தாம்பத்தியம் விட்டு பிரிஞ்சு கிடையாது எப்பவுமே. அதனால ருக்மணியா கிருஷ்ணனா பிறக்கும் பொழுது ருக்மணியா அவதாரம் பண்ணினார், ராமனா பிறக்கும் பொழுது சீதாதேவி அவதாரம் பண்ணினார். அவரை விட்டு இருந்ததே கிடையாது பரம மகாலட்சுமி தாயார். அதோட மட்டுமல்ல, எங்க மகாவிஷ்ணுவ துவேஷம் பண்றாளோ அந்த இடத்துல தாயார் இருக்க மாட்டார். மகாவிஷ்ணுவுக்கு ரெண்டு புஷ்பங்கள், அந்த துளசி எடுத்து அவர் பாதத்துல போட்டேன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்து நித்தியவாசம் பண்ணுவார். அப்படி விசேஷமா இருக்கு, அவர் இடத்துல ரொம்ப பிரியமா இருக்கு. அதனால பிரியமா இருக்கிறதுனால என்ன பிடிக்கணும்னு பாக்குறாள் அங்கால. ஆனா அதே சமயத்துல அந்த கால்களை நான் பிடிச்ச ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு பயமா. சப்ரேம பீதி, ஏன் சுவாமி அந்த கால் ரொம்ப சுகுமாரமான பாதங்கள், நம்ம அதை தொட்டமையனால் சிவந்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ரொம்ப போயிடுமே. அதனால பிரேம இருக்கிறதுனால தொடணும்னு ஆசைப்படுற, பயம் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டு இருக்கா, அதை தொடறதுக்கு பயந்துட்டு இருக்கா. என்ன சுவாமினர், இதுதான் மகான்களுடைய லட்சணம். திலீப மகாராஜாவை சொல்லும் பொழுது காளிதாசன் சொல்லிட்டு இருக்கான், அதிருஷ்யஸ்ய அபிகம்யஸ்ய யாதோ ரத்னைரி வர்ணவஹ. இந்த ராஜா எப்படி இருக்காரா, அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட இருந்து நம்ம பேசணும், அவர் சொன்னதான காரியத்தை பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விரும்புகிறாராம். ஏன்னா ராஜாவுக்கு சகாயம் பண்ணினோமே, ராஜா நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், நல்லது பண்ணுவார் அப்படின்னு. ஆனா கிட்ட நெருங்கிறதுக்கு எல்லோருக்கும் பயமா, என்ன சார் அப்படின்னு, என்ன கடிச்சு சாப்பிடுவாரோ நம்பாத ராஜான்னு. ரொம்ப பெரியவாழ்கிட்ட இருந்தா ரொம்ப கிட்ட போகப்படாது, என்ன ஆகுனா ஏதாவது தப்பு நடந்ததுன்னா தலையிடும்பான். இந்த உத்தியோகத்திற்கும் அதெல்லாம் கிடையாது, கொண்டுபிடும்பான். என்ன சார் பண்றது, அது எப்படின்னா யாதோ ரத்னமி வர்ணவஹா. கா சமுத்திரம் இருக்க, சமுத்திரத்துக்குள்ள மூழ்கினா தான் சார், மூழ்கி உள்ள போனா தான் உங்களுக்கு முத்து கிடைக்கும், அதனால மூழ்கி ஆகணும். ஆனா மூழ்கிறதுக்கு பயமா இருக்குன்னா, ஏன்னா திமிங்கலம் இருக்குமே, அதுக்குள்ள முதல இருக்குமே, முதல பிடிச்சு கொடுத்தா விடுமா. இப்ப முதலைக்காக பயந்து உள்ள முழுகாம இருக்கிறதா, இல்ல முத்துக்கு ஆசைப்பட்டு உள்ள மூழ்கி எடுக்கிறதா, என்ன தெரியலன்னா இதுதான் சார் விவகாரம் நடக்கிறதுன்னா. அதே மாதிரி தான் இந்த மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணிட்டு இருக்கா, மகாவிஷ்ணு பாதங்களை பிடிக்கிறதா வேண்டாமான்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா ரொம்ப பிரியமா இருக்க, அதனால பிடிச்சா நல்லது, ஆனா பிடிச்சா சிவந்து போயிடுமோ, என்ன அவ்வளவு கோமளம். சப்ரேம பீதி கமலாகர பல்லவாபியாம், அந்த அம்மா அவருடைய கைகளும் எப்படி துளிர் மாதிரி இருக்கா, கரபல்லவம் துளிர் போன்றதான கைகள், அந்த கைகளை பெச்ச ஒண்ணும் ஆகாது. இருந்தாலும் சம்வாகனேபி சபதி கிளம மாததானோ, அதை பிடிச்சாலும் பிடிக்க போனாலும் அடுத்த கடை என்ன ஆயிடுதுன்னு சபதி இம்மிடியட்ட கிளம மாததானோ சிவந்து போயிட்டான். என்னடா அது பம்பா இருக்கு, கிட்ட போனாலே சிவந்து போயிட்டது, நான் பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு நான் சொன்ன பிடிக்கிறது ட்ரை பண்றாங்க. கோவில்ல போய் பாருங்க, போட்டோலையும் போய் பாருங்க, இவர் பாட்டுக்கு ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கா போல இருக்கும், அம்மா பிடிக்கிறா போல இருக்கும், என்னடா மிக அழகானது அவங்க மனச கோச்சர சௌகுமாரியம். அந்த மகாவிஷ்ணுடைய பாதங்கள் இருக்கே, அதனுடைய சௌகுமாரியம் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு சுகுமாரமா இருக்குங்கிறத வாக்காலையும் மனசாலையும் எட்டி நினைத்து பார்க்க முடியாது. அவாங் மனச கோச்சரமானது அப்படிப்பட்டது பகவானுடைய பாதங்கள் அப்படின்னா, நம்ம எத்தனை பேர் போய் அந்த பாதங்களை பிடிக்கணும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, எப்படி இருக்கும். மகாலட்சுமி தாயாரே அந்த பாதங்கள் அவ்வளவு சுகுமாரமா இருக்குன்னு நினைக்கிறாளாம். அது மாதிரி அவர் எப்படி இருக்குதா, நீங்க ஒன்னும் தொட வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம், நினைச்சா போறோம், என் பாதங்களை நினைத்த மாத்திரத்தினால உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கறேன்னு சொல்றாரு. ஆகையால் அவர் தூங்கிட்டு இருக்காரோ, அவர் பிடிச்சி கசக்கி எழுப்பணுமா, வேண்டாம் சார். அதனால்தான் அவர் பிரஜாகரஹா. பிறகு சர்வேஷாம் உபரிதிஷ்டன் ஊர்த்வகா, அந்த பரமாத்மா எங்க இருக்கார், எல்லார் இடத்துலயும் இருக்கார். உபரிதிஷ்டன், நீங்க எந்தெந்த அளவுக்கு நினைச்சு பார்த்தாலும் அதுக்கு மேல அவர் இருக்கார். மேல இருக்காருன்னு கேள்வியில சந்திர சூரிய உச்சநேத்ரே, பூமியில அவருடைய பாதங்கள் இருக்கு, அவருடைய தலை எங்க சார் இருக்க, அது தேவலோகத்துக்கு மேல இருக்குங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவதைகளுக்கு மேல, அவரை நேர மற்ற தேவதைகளை கண்டுபிடிக்க முடியாது. தேவதாலே முடியாதுன்னு சொன்னா சாதாரண மனுஷனால முடியுமா? முடியாது. ஆகையால் அவர் எங்க இருக்கார்? ஒரு பகா எல்லாரோட மேல இருக்கார். எல்லாரோட மேல இருக்கான்னு சொல்றதுக்கு பகவத்கீதையில ஊர்துவமூலமதாகம் ஊர்துவமூலம், இந்த உலகத்துக்கு மூலமானது, உலகம் எங்கிருந்து ஆரம்பித்ததோ, உலகத்தை படைத்தவர் யாரோ அவர் எங்க இருக்கார்? மேல இருக்க. எல்லாருக்கும் மேல இருக்கார். இந்த மேலேன்னு சொன்னா கீழே இருந்து மேலேன்னு பார்க்க கூடாது, எங்க பார்த்தாலும் மேலே தான். ஏன்னா இது ரவுண்டா தானே இருக்க, இந்த குளோப் முழுக்க எப்படி இருக்க, ரவுண்டா இருக்கு. இங்க இருக்கிறவளுக்கு அது மேல இருக்கிறாள், அங்க இருக்கிறவளுக்கு இங்க கீழே இருக்கு. அங்க மேல இருக்கிறவங்க கிட்ட பிடிக்கலாம்னு பாக்காதீங்க, எல்லோருக்கும் அது கிட்டாது. அவரை அவருடைய அருள் இருந்தால்தான் அவரை பார்க்கலாமே ஒழிய மற்றவா எல்லாரையும் அவர் தாண்ட முடியாது. ஆகையால் தான் வேதம் சொல்றது அத்தியதஷ்டாங்குலம் புருஷயே வேதம் சர்வம். உலகம் முழுக்க இருக்க அவருடைய கை இருக்க, கால் இருக்க, வயல் இருக்க, எல்லாம் இருக்க. ஆனா அவருடைய ஸ்வரூபத்தை பார்க்கணுமையானால் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறார். எத்தனை மனுஷால் இருந்தாலும் அதற்கு மேல அது அவர் இங்க இருக்கார். அதனாலதான் அத்தியதிஷ்ட தசாங்குலம். பாதோ தியமிஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. ஈரே 14 புவனங்கள், அத்தனை புவனங்களும் பார்த்தேன்னா அவருக்கு 1/4 தான். ஏழுமலை என பார்த்திருக்கிறோம், போய் பாருங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு? முழங்கால ஒரு கையை வச்சுட்டு இருக்காரு. ஏன் சார் முழங்கால வச்சுட்டு இருக்கார்? நீங்க என்னமோ சம்சாரம்னு எவ்வளவு கவலைப்படுறேங்கிற, இங்க பிறந்து அங்க பிறந்து அப்படி பிறந்து இங்க பிறந்து சொக்க லோகத்து போய் இறங்கி வந்து மறுபடியும் இங்க இருந்து வேற எங்கேயோ போய் இப்படி எல்லாம் சுத்தி கொண்டிருக்கேன்னு சொல்றல, இந்த சுத்தர இடம் எல்லாம் 1/4 தான் எனக்கு. ஒரு நாள்ல ஒரு பங்கு, மீதி 3 பங்கு எங்க இருக்க? சம்சாரத்தை தாண்டி இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். இது உபனிஷத் சொல்றது. பாதோஸ்ய விஸ்வா பூதானி, உலகத்தில் இருக்க எல்லா பிராணிகளும், எல்லா பிராணிகளும் தேவ கந்தர்வ யக்ஷ கிந்தர கிம்புருஷ அத்தனை பேர்களும் 1/4 தான். அப்ப மீதி 3/4 என்ன? சம்சார சம்பந்தம் இல்லாம இருக்கார். ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த பரமாத்மா ஊர்த்வகா. ஊர்த்வம்னா மேலுங்கிற உரத்தம் இல்ல, எல்லாரோட உயர்ந்ததான ஒரு நிலையில இருக்கார். நாம் ஏதோ உயர்ந்தவா நிலை, ஏதோ ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏதோ பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கோம் நினைக்கிறோம். ஆனா இது போல எவ்வளவோ தபஸ் பண்ணின மகான்களை விட மேல இருக்கார். அவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் நாம் நாடலாமே தவிர, அவரை அடையலாமே தவிர. நான் இது பண்ணிவிட்டேன், அது பண்ணிவிட்டேன், வேதங்களை வாசிச்சிருக்கேன், பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண பண்ண கர்வம் தான் ஜாஸ்தி. அவர் அனுகிரகம் என்னைக்கு வரதோ அன்னைக்கு நீங்க அறைய முடியும். ஆகையால் அப்படி விசேஷமான ஒரு சுரூபம். ஆகையால் ஒரு பகா, அதற்கு பிறகு சத்பதாச்சாரஹா, நல்லோர்களுடைய கர்மா எதற்கோ அந்த கர்மாக்களை தானும் அனுஷ்டானம் பண்றார். பார்த்து இந்த ஆச்சாரம்னு ஒண்ணு இருக்கணும் நமக்கு. இந்த ஆச்சாரம்ங்கிறத நம்ம பெரியவர்கள்லாம் வழக்கம்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பண்றேன்னு? எங்காத்துல வழக்கம் இப்படி இருந்தான். அதுக்கப்புறம் மேல ஒண்ணு போடு, யான்யன வத்யானி கர்மாணி தானி சேவிதம் யானி நோயிதராணி. சாஸ்திரம் சொல்றது, ஒரு மனுஷன் வேதங்களை எல்லாவற்றையும் படித்து, தர்மசாஸ்திரங்களை எல்லாம் வாசித்து, இந்தந்த செயல் இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்ல அனுஷ்டானம் பண்றது முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம். ஏன் எப்படி பண்றதுன்னு தெரியல இவனுக்கு. இந்த சின்ன காரியம் பண்ணணுங்கிறதுக்காக இவன் வந்து எப்படி பண்றதுன்னு ஒரு மணிக்கணக்காக யோசனை பண்ணிட்டே இருந்தா காரியம் கேட்டு போயிடும். விபூதியை கையில எடுத்துட்டான், எந்த பக்கமா நோக்கி விபூதியை வச்சுக்கணும்னு தெரியல. வரும் ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். சந்தேகம் என்னைக்காவது வரல சார்? ஏன் இத்தனை நாளா வராது டவுட் இப்ப ஏன் வந்ததுன்னு கேட்பேடா. விபூதியா குழைச்சுட்டான், குழைச்சிட்டு பிறகு எப்படி வைக்கணும்? கிழக்கு நோக்கி வைக்கணுமா, தெற்கு நோக்கி வைக்கணுமா, எப்படியாவது ஒரு மூலையில வைக்கலாமா தெரியல. அப்படியே வச்சுட்டு வேதங்கள்லாம் படியணும். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள் இவெல்லாம் படிச்சாலும் விபூதியும் போயிடும், இவனும் போயிடுவான். செய்ய முடியாது. என்ன பண்ணணும்? இது போல சந்தர்ப்பத்தில் பெரியோர்கள் யாராவது கேட்டு அவ எப்படி பண்றாளோ பார்த்து பண்ணுங்க. அந்த ஊர்ல எந்த பிராமணன் இருக்காளோ அவ எப்படி பண்ணிட்டு இருக்காளா, அவ பண்றத பார்த்து அவளை கேட்டு அங்க ஏதத்ர பிராமணா சம் அரிசின யுக்தா யுக்தா அலூக்ஷா தர்மகாமாஸ்யோ, அவ எப்படி இருக்காளோ தேதாவத் தேரன் அப்படி பண்ணினா போறோம். இப்போ விவகாரம் என்ன, அந்த ஊர்ல பெரியவாக்க சிஷ்டாளா இருக்காளோ அவ, ஏன் சிஷ்டாளா பண்ணக்கூடியவா அவ, எப்பொழுதுமே சிஷ்டாச்சாரம் இருக்கே அவ, வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் பண்ணுவா. மான்கள்லாம் எப்படி பண்ணுவா, அவ பண்ணக்கூடிய தைனந்தினிகமான காரியக்கிரமே வேதத்துக்கு விரோதமா பண்ண மாட்டா. ஸோ நீங்க வேதத்தை தேடி கண்டுபிடிச்சு பண்றதை விட அவ பண்ற மாதிரி பண்ணுங்க போறோம். சரி, அவ தப்பா பண்ணினா எப்படி சார், நான் தான் சொன்னேன் சிஷ்டாளா இருக்கிறவா இப்படிதான் பண்ணுவேன். சிஷ்டான்னா யாருன்னா, எனக்கு நீர் சிஸ்டர் உமக்கு நான் சிஸ்டர் சரியா போயிடுதா, அலூட்சா தர்மகாமாஸ்யோ, யார் தினம் கொள்ளாதவரா இருக்காளோ, யாருடைய மனசு எப்பொழுதும் தர்மத்திலேயே இருக்கோ, தர்மத்தையே அனுஷ்டானம் பண்ணி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்காளோ அப்படி இருக்கிறவா பண்ணுங்க. அப்படி பண்ற வழியா நீங்க அவ போன வழியில நீங்க போனீங்களே, ஆனால் ஒருவேளை தப்பிதமா இருந்தாலும் உங்களுக்கு ரைட் மார்க் போட்டுறேன். இதுதான் ஆச்சாரம் வசதி. இந்த ஆச்சாரமானது நமக்கு புஸ்தகத்தை வாசிச்சு வரல, பெரியவர்களை காப்பி அடிச்சு தான் வந்திருக்கு. அதனாலதான் ஸ்திரீகள்லாம் என்ன பண்றா, மாமியார் சொன்னபடி டவுட் இருந்தா மாமியார் எப்படி சொன்னாலும் அப்படி. அதே போல எங்க மாமியார் காலத்திலே இது நடக்கல, அவங்கள எங்க மாமியார் காலத்துல நடக்கல விவகாரம் முழுக்க. இது எப்படி வந்திருக்க, ஒவ்வொரு ஆத்துலயும் பூஜை காலத்துல எப்படி நடந்துக்கணும், பைத்திருக்கமான காரியங்கள்ல எப்படி நடக்கணும். இன்னைக்கு சார்தம்னு வச்சோம்னா அடுத்த நாள் நீங்க கோலம் போடப்படாது, வீட்டுக்கு முன்னால கோலம் போட மாட்டா, திடீர்னு காலமாக எழுந்தமே குளிச்சு விட்டு விளக்கேற்றி வைக்க மாட்டா. என்ன சுவாமி இதெல்லாம் ஏன் இப்படி அப்படி பண்ணா என்ன, தெரியாது எனக்கு தெரியாதுமா, எங்க மாமியார் இப்படி சொன்னா அவ்வளவுதான். இந்த ஆத்து வழக்கம், இந்த ஆத்து வழக்கம்னு இங்க இருந்து வந்தது பரம்பரையா வந்தது, இதுதான் ஆச்சாரம்னு பேர். இந்த ஆச்சாரத்தை பகவான் தானும் கடைபிடிச்சார். அதனால்தான் சொல்ற பகவத்கீதையில நமே பார்த்தாஸ்து கர்த்தவியம், ஞானமாப்தம் ஆப்தவியம், எனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, அடைய வேண்டியதும் ஒண்ணும் இல்லை. பகவானுக்கு என்ன எல்லாம் அடைஞ்சவர் இருந்தாலும் வர்த்தையே வச்ச கர்மணி, நானும் சந்தியாவந்தனம் பண்றேன் பாருங்க அர்ஜுனட்ட, சத்தியா சமயம் வந்தா நானும் சந்தியாவந்தனம் பண்றேன் பத்தியில, எனக்கு எதுக்கு சந்தியாவந்தனம், உலகத்தில் இருக்கிற எல்லோரும் சந்தியாவந்தனம் பண்ணினா அவள் பண்ணியிருந்தான புண்ணிய கர்மாக்களை கொடுக்க நான் இருக்கேன், இருந்த போது நான் பண்றேன் என்ன, நான் அதை பண்ணலை என்ன, அப்ப என்னாகும், ஜனங்களும் இதை பார்த்து கிருஷ்ணனே பண்ணலை நான் பண்ணலேம்பா, அப்ப என்னாகும், அவள்லாம் கெட்டு போயிடுவார். ஸோ லோகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நல்ல வழியில இருக்கணும் என்பதற்காகவே லோகசங்கிரமே வாகம் சிகிச்சன் கத்தும் அர்ஹதி, அதனால லோகசங்கிரகம் ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகவும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இப்படி ஆச்சாரத்துல இருக்கார். நாம ஞாபகம் வச்சுக்கணும், படிப்பு வேற ஆச்சாரம் வேற. மனுஷனுக்கு படிப்பு இருந்தால் மட்டும் போராது, ஆச்சாரம் இருக்கணும். சனத்சுஜாதீயம்னு ஒரு புத்தகம், திருதராஷ்டிரர் மனசு கவலை அவருக்கு, எப்ப பார்த்தாலும் தூக்கமே வராது. அவருக்கு தூக்கம் வரலன்னு விதர்ல தூக்கம் விட மாட்டார். என்ன பண்றது, விதர்ல கூட ஏதாவது சம்திங் சொல்லு, இந்த விதர் சொல்லிட்டே இருந்தா பாதி தூக்கத்துல இருப்பார் பாருங்க, முழு தூக்கமே வராது அவருக்கு. அதுக்கு அவர் கொடுக்கல, கொடுத்து வைக்கல, ஆனா முழிச்சுட்டுறதா கவலையா இருக்கோ இல்லையோ, விதர்ற வேதாந்தர் சொல்ல சொல்வார், அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கார் ராத்திரி எல்லாம் பாதி தூக்கத்திலேயே ஆடிண்டே கேட்கிறார் சிலவர். ரொம்ப நாள் சொல்லி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இது மேல எங்கிட்ட இருக்க சரக்கெல்லாம் முடிஞ்சு போயிட்டு சார் விதர், எத்தனை நாள் சொல்றது. அதுக்கப்புறம் என்ன, தூக்கமே வரலையே என்ன பண்றது, அக்கம சொல் இனிமேல சொல்லணுமே ஆனால் 18 புராணங்கள் 18 உப புராணங்கள் மீது எல்லாமே சொல்லிட்டேனா, இனிமேல சொல்லணும்னா உங்களுக்கு வேதாந்தங்கள் உபனிஷத் தத்துவங்கள் தான் சொல்லணும், அது வருஷ கணக்கா சொல்லிட்டே போலாம். சொன்னதையே சொன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கேட்டா போலயும் இருக்கு கேட்காத மாதிரியும் இருக்கும். ஆனா நான் சொல்றேன் போங்க அப்படின்ட்டு நான் சொல்லப்படாது, ஏன்னா நான் கீரை ஜாத்தியில பிறந்தவன் சொல்லப்படாது, ஆகியால் என்ன பண்ணுங்கன்னு உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு பெரியவரை கூப்பிடுறேன். சரின்ட்ட மனசால நினைச்சார். அவருக்கு எவ்வளவு சக்தி, எவ்வளவு இது பாருங்க, மனசால நினைச்சார். இது இருந்தா தேவலையேன்னு யார, சனத்குமார் வந்துட்டாருன்னு அடுத்த க்ஷணம் மனசால நினைச்ச மாத்திரத்தினால வந்துட்டார். வந்ததுமே இது போல பெரியவர் கேட்கிறார், சரின்னு சொல்றேன்னு ஆரம்பிச்சார். அந்த போர்ஷனுக்கு தான் சனத் சுஜாத்தியம்னு பேர். அந்த சனத் சுஜாதத்துல அவர் மிருத்யுனா என்னதுன்னு கேட்கிறார். வேற உலகத்துல எத்தனையோ கேள்வி, ஐஸ்கிரீம் என்ன, லட்டு என்ன, இதெல்லாம் கேட்கப்படாதோ. அவர் கேட்கறதே முதல் கேள்வி என்னன்னு, வாட் இஸ் டெத் அப்படின்ற. அவர் என்ன பண்ணுவார், பிரமாதோ வை மிருத்யுரஹம் பிரவீமி. அப்ப மிருத்யுனா பிரமாதம் பண்ணார், ஆக்சிடென்ட் ஆனார். அது இல்ல, விபதோ நைவ விபத, சம்பதோ நைவ சம்பத, விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பன் நாராயண ஸ்மிருதி. விபத்துன்னு சொன்னா ஆக்சிடென்ட் இல்ல, விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ, பகவான் மறக்கிறது தான் என் வாழ்க்கையில விபத்து. சம்பத்துன்னு என்னன்னா சம்பன் நாராயண ஸ்மிருதி, பகவானுடைய ஸ்வரூபத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன் பார்த்தேன். இதுதான் நிஜமான சம்பத்து. கையில காசு வருது, அது வருது, இது வருது, இது சம்பத்து இல்ல. இந்த சம்பத்து வரும் போகும். பகவானுடைய மனசு, உங்க மனசுல பகவானுடைய தியானம் இருக்க பார்த்தேன், அது எப்பொழுதும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு ஆரம்பிச்சு, இந்த சம்பத்து வேணும்னா எப்படி இருக்கணும்னு கேட்டார் அவர். இந்த மிருத்யு நம்மளை வராம இருக்கணுமே ஆனால், ஏன்னா இவருக்கு தன்னுடைய 100 குழந்தைகளுக்கு மிருத்யு வந்தாச்சுன்னு பார்த்துட்டார் அவர். ஏன்னா ஒரு பீமன் சொல்லியிருக்கான், கதைய காட்டி நான் ஒருவனே 100 பேரையும் கொள்றேன்னு பிரதிக்க சார். யுத்தத்துல இவனாவது போகலாம், அவனாவது போகலாம். ஆனா விவகாரம் என்னன்னா, அந்த 100 குழந்தைகள்ல யாராவது ஒத்தரையாவது வேற யாராவது கொல்லப்படாதோ? அர்ஜுனன், நகுல, சகதேவன், தர்மராஜா, திருஷ்டத்யுமனன், எத்தனை பேர் இருக்கா? ஆனா என்னன்னா, அது கிடையாது, 100 குழந்தைகளை நான் தான் கொல்லுவேன்ட்டு. அந்த பீமனை கண்டாலே இவருக்கு ரொம்ப பயம், எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டதான் அந்த பீமனை நினைச்சு நினைச்சு பயப்படுற. இந்த மிருத்யு எப்படி தாண்டது கேள்வி அடுத்து. முதல்ல மிருத்யு என்னன்னு கேள்வி கேட்டார், பிறகு மிருத்யு எப்படி தாண்டது கதை. அப்ப சொல்ற, ஆச்சாரஹி நம் நபுனந்தி வேதா யத்யப்யதீத ஸஹ ஷட்பிரங்கைஹி பிரதஹந்தியேன மந்த காலே நீடம் சகுந்தா இவ ஜாத பட்சாஹ. மகாபாரதத்துல சூத சம்ஹிதாங்கிற பாகத்துல இந்த சனத் சுஜாதியம் விசேஷமாக எல்லோரும் படிக்க வேண்டியது. மகாபாரதத்திலே சில பகுதிகள் ரொம்ப முக்கியம். இது பகவத்கீதை, விஷ்ணுதாஸ்நாமம், சூத சம்ஹிதை, இப்படி சில பாகங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அந்த பகவ மகாபாரதத்தில் தான் விசேஷமாக சிவதாஸ்நாமம் இருக்கு. அப்படி அந்த சொல்ற இந்த ஆச்சாரம் இருக்க, ஆச்சாரம் இல்லாமல் 4 வேதங்கள் வாசித்த போதிலும் அவனை வேதங்கள் காப்பாத்தாது, விட்டுடும்னார். இவ்வளவு கட்டப்பட்டு வாச வேதங்கள்லாம் பிரதஹந்தியே நமந்த காலே நீடம் சகுந்தா இவ ஜாத பட்சா. ரெக்க முளைச்சதான குருவியானது அம்மாவை விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு தானா சுதந்திரமா இப்படி பறந்து போறதா? அப்படி ஆச்சாரம் இல்லாத போனால் படிப்பு போயிடும். ஸோ நம்ம நாட்டில் தான் இந்த வைதிகமான படிப்புல தான் படிச்சா மட்டும் போறாது, வினயமும் இருக்கணும், ஆச்சாரம் இருக்கணும், அது போல நடந்துக்கணும். நம்ம நாட்டில் இன்னைக்கும் எல்லோரும் வினயமா இருந்துட்டு இருக்கா, எல்லோரும் தன் செயல நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு காரணம் என்ன? இதுக்கு இந்த படிப்பு தான், அந்த பகவத் பக்தி தான், பகவானுடைய அருள் தான். அந்த ஆச்சாரத்தை தான் நடத்தி காட்டினாராம். அத்தியாவந்தது அவருக்கு தெரியாதா படிப்பு? எல்லா படிப்பும் இருந்தாலும் சாந்தீபனிட்ட போய், கர்காச்சாரிட்ட போய் கை கட்டின்னு உட்கார்ந்து கத்துட்டாராம். அவர் பார்க்கிறார், நான் உனக்கு சொல்லணுமாப்பா, நான் எனக்கு தெரிஞ்சதை உனக்கு நிவேதனம் பண்றேங்கிறார் அவர். ராமாவதாரத்தில் வசிஷ்டர், எல்லாத்த விட வாத்தியாரா இருக்கிறது தான் சார் ரொம்ப கஷ்டமான காரியம். ஆத்துக்கு வந்ததுமே மாமிட்ட சொல்ற, வாத்தியார் வந்துட்டார், தண்ணி எடுத்துவே குளிக்கணுங்கிற. அவரை பார்த்தா குளிக்கிறவர் அவர். இப்படின்னு சொல்றார் லோக்கத்துல விவகாரம் முழுக்க. ஆனாலும் அத்தனை நாளானும் அவர் இருந்துட்டார. எதுக்க? நான் அறிந்த படிப்பை இங்க ராமனுக்கு சொல்லணும். அப்படி இருந்ததான ஒரு நாடு. ஆகையால் அந்த நாட்டிலையும் ராமனும் கிருஷ்ணனும் ஆச்சாரத்தை விடாம இருந்தார். அதனால சத்பதாச்சார சதாம் கர்மாணி சத்பதாக, சத்தனுடைய கர்மாக்கள் சத்பதாள், தான் ஆச்சரதி ஏஷா, அதை தான் கடைபிடிக்கிறார். ஆகையால் அவருக்கு எத்தனை தரம் வரும் சார் இந்த பிராணதகாங்கிற நாம விஷ்ணுதாஸ் நாமத்துல? இதற்கு முன்னாலேயே இந்த நாமாக்கள்ல விசேஷமாக ஊர்த்வக சத்பதா தாரஹா பிராணத பிரணவப்பனஹா அப்படின்னு இங்க பாக்குறோம். இதுக்கு முன்னால 65வது நாமால ஈசான பிராணத பிராணஹா ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். மறுபடியும் 321வது நாமாவா அச்சுத பதித பிராணஹா பிராணத பிரணவ திருப்பியும் சொல்லியிருக்கேன். மறுபடியும் 408வது நாமாவாக வைகுண்ட புருஷ பிராணஹா பிராணத பிரணவ புருது என்னது? ஆல்ரெடி மூணு தரம் வந்தாச்சு பிராணதாக, மறுபடியும் பிராணதான்னு சொல்லிட்டு இருக்கல. அங்கெல்லாம் வெவ்வேறு அர்த்தத்தை கொடுத்தேன்ப்பா, இங்க வேற அர்த்தம். ஏன் போனவாட உயிர் வைக்கக்கூடியவர் அவர், அங்க பிராணனை கொடுக்கிறவர், துஷ்டாண்டிய பிராணனை எடுக்கிறவர். பிராணான் வியதி கண்டய தீபிய பிராணதான்னு ஒரு இடத்துல நல்லவர்களுக்கு பிராணனை புதுசாக கொடுக்கிறவர்னு ஒரு அர்த்தம். இந்த சரீரத்துக்குள்ள பஞ்சவிருத்தி பிராணன் இருக்க பார்த்தால அதுக்கு திறமையை கொடுக்கிறவர்னு ஒரு அர்த்தம். இந்த அர்த்தங்கள்லாம் கீழே பார்த்தோம். இங்க என்ன அர்த்தம்னா, பிராணம் போனவாட காப்பாத்துறது, பிராணம் சரீரத்தில் போகக்கூடியதான சந்தர்ப்பத்தில் அவளை கொண்டு காட்டுறது. ஆகையால் இங்க புதுசா மறுபடியும் பிராணதா, உயிர் போனபுறம் பிராணை கொடுத்துருக்காளா சார்? நிறைய இடங்கள் இருக்கு. ரிசரக்ஷன்ங்கிறது எங்க பக்கத்தில் தான் உண்டுன்னு சில பேர் சொல்றா, அவ நம்ம பாரதத்தை வாசிக்கல. யுத்தம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பாரத யுத்தம். கடைசியில் என்னாச்சுன்னு, அஸ்வத்தாமான துரோணாச்சாரியர்களுடைய புள்ள, அவருக்கு பாண்டவாளை கண்டா ரொம்ப கோபம் வந்தாச்சு. என்ன பண்ணினார் அப்படின்னு, அபாண்ட வஸ்திரம் பண்ணிவிட்டார், கொட்ட இந்த உலகத்துல பாண்டவாளே இருக்கப்படாது அப்படின்னு பாண்டவா அபாண்டவாஸ்திரம் ஒண்ணு போட்டார். மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, புதுசாக கண்டுபிடிச்சு அந்த அஸ்திரம் போட்டார். இது உலகத்துல பாண்டவாள் யாரும் உயிரோட இருக்காமல் இருக்கணும்ங்கிறதுக்காக பிரம்மாஸ்திரம் போன்றதான அஸ்திரம் அது. இது ஊரெல்லாம் சுத்தின்னு வந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா, பகவான் இருக்கிற இடத்துல போக முடியல. இந்த பஞ்ச பாண்டவாளும் திரௌபதியும் எங்க இருக்க? பகவான் இடத்துல இருக்கலையே இருக்க. அதனால விவகாரம் என்ன ஆயிடுதுன்னா, இவ கிட்ட வர முடியல அந்த அஸ்திரம். கடைசியில என்னாச்சுன்னு, அபிமன்யனுடைய ஆத்தக்காரி உத்தரான்னு பேர், அந்த அம்மாவுடைய வயத்துக்குள்ள சிசு இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு, பரீட்சித்துன்னு பேர் இருக்கு. இது குழந்தை பிறக்கல, பிறந்த பிறகுதான் நாமகரணம் பண்ண போற, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த குழந்தை இருக்கு உள்ள, இந்த குழந்தைய கொல்றதுக்காக அது அந்த அம்மா கர்ப்பத்துக்குள்ள போயிட்டுதான் அந்த அஸ்திரம். அந்த கர்ப்பத்தை போய் விரட்டுறது, அந்த கர்ப்பம் சுத்திட்டே இருக்கு, ஓடுற தெரியல, வயத்தை வலிக்கிறது, ஒண்ணும் பண்ண தெரியல. ரெண்டு டாக்டர்கிட்ட போவா, யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணும் தெரியல. பகவான்கிட்ட ஓடி வந்தாளா கிருஷ்ண பரமாத்மா. பகவான் சொன்னார், அவருக்கு தெரியும் இது பண்ணியிருக்கான் இவன்ட்டு. என்ன பண்ணினார், தானும் வயத்தைக்குள்ள பொந்துட்டாரன், உத்தர கர்ப்பத்துக்குள்ள தானும் போந்தார். எப்படின்னா, அங்கொட்ட மாத்திர புருஷா, ஒரு கட்டவர் அளவுக்கு உள்ள போய் உள்ள சுத்திட்டு இருக்கார. என்ன ஆச்சுன்னு, அந்த இவரை கண்டதுமே அந்த சக்கரம் சுத்துறது ஓடுறது, அந்த அஸ்திரம் ஓடினதுமே அதை விரட்டிண்டு இவர் போயிட்டு இருக்கார். இப்படியே அந்த கர்ப்பத்தை சுத்திண்டே இருக்கலாம் இவர் ரெண்டு பேரும். இப்ப சுத்திட்டு இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணினார் தெரியுமா, அந்த உள்ள இருக்கிற குழந்தை இருந்தா போல இருந்த திவ்யமான தேஜஸ் அல்லவா, அந்த தேஜஸ் என்னாச்சு, மறுபடியும் இந்த அஸ்திரத்தினால ஹிம்சப்படுத்தப்பட்டு அந்த பிராணம் விட்ட பிறகும் இந்த திவ்யமான தேஜஸ் வந்து மறுபடியும் இந்த பிராணம் வந்துருக்கு. பிராணம் வந்து அந்த தேஜஸை உறுத்தி பார்த்துட்டு இருந்ததுதான், சுத்திட்டு சுத்திட்டு இருக்கிற தேஜஸை உறுத்தி பார்த்துட்டு இருந்ததாம். அதனாலதான் பகவான் பிறந்த பிறகு அவருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு, பிறக்கும் பொழுதே பிறப்பதற்கு முன்னாலேயே என்னை உறுத்தி பார்த்தவன். ஆகையால் பரீட்சித்து, பரிதகா ஈட்சதி இது பரீட்சிது, பரிதகா எல்லா பக்கத்திலையும் அவர் சுத்தி சுத்தி வந்திருந்தார், சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாலும் பார்த்தார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, பரீட்சிது அப்படின்னு பேர் வச்சாரா. அப்படி உயிரை பெரு பரீட்சத்துக்கு கொடுத்தவர் யார, எங்க பரமாத்மா. சரி அது மட்டுமா? இந்திரன் என்ன பண்ணினார், அவர் பாட்டுக்கு ஒரு மலைக்கு பூஜை பண்றது ஹோமம் பண்றதுங்கிறத பார்த்துட்டு தனக்கு நடக்க வேண்டியதான யாகம் தனக்கு வர வேண்டியதான யக்ஞ பாகம் வரலை என்பதற்காக இந்த கோகுலத்தையே அழித்து பண்ணும்னு விடாம 10 நாள் மழை வரும்படி பண்ணினார். நம்ம ஊர்ல மழை வரலையுன்னு கவலைப்படுறாங்க, கேரளால மான்சூன் செட் ஆயிடுது, ஆந்திரால மழை வந்துடுது, மெட்ராஸ்ல மட்டும் வழலை சார்ந்த இது என்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம், வருஷா வருஷம் இதே தான், திடீர்னு 2 புயல் வரும் போரும் மழை பெட்டு விவகாரம் முழுக்க நம்ம ஊர்ல அப்படித்தான் விவகாரம். என்னடா அந்த மழை விடாம 10 நாள் எத்தனையோ பிராணிகள் உயிர் பழக்க முடியாம போயிடுது. பகவான் வந்து வேற யாரும் கேட்பா அவளுக்கு என்ன தெரியும், பகவான் வந்து சரணாக இருந்தார். பகவான் என்ன பண்ணார் தெரியுமா, வாங்கோ எல்லாரும்னார், அப்புறம் மலையை தூக்கி கையில் வச்சுட்டுருக்காராம், அந்த மலையை தூக்கி கொடை மாதிரி பிடிச்சிருக்கா எல்லாம் அதுக்குள்ளே வச்சுட்டான். ஆனால் அதுக்குள்ளே என்ன சொன்னார், அதுக்குள்ளேயே சமைச்சு அதுக்குள்ளேயே தூங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏண்டார், அங்கே மழை வராமல் அப்படி தயார் பண்ணியிருக்கார், பெரிய மலையை தூக்கி வச்சுட்டுருக்கார், விவகாரம் என்ன எல்லாரும் அதுக்குள்ளே இருந்திருக்கார், போன வாழெல்லாம் மறுபடியும் போய் உயிர் பழிச்சாராம். 2வது சந்தர்ப்பம். 3வது சந்தர்ப்பம் குருட்ட வாச்ச எல்லாமும் ஆச்சு, குரு தட்சிணை என்ன வேணும்னு கேட்ட. அவர் பார்த்த பகவானுக்கு நான் அறிந்ததான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான பாக்கியம் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்ன கேட்கணும். அந்த நாள்ல குருக்கள்லாம் எப்படி இருந்தார், எதையுமே எதிர்பாராம இருந்தார், அவளுக்கு எல்லாம் கிடைச்சுன்றது, நமக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் நினைக்கிறோம் ஆகியால் தான் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமும் பிரசித்தமா இருந்தது, இது வேணும்னே நினைக்கல அவர். ஆனா இவர் வித்ய வாசிய பிறகு அது ஏதாவது கொடுக்கணும் கேளுங்கன்னு 2-3 தரம் கேட்கிறார் பகவான். எனக்கு ஒண்ணுமே தெரியலையப்பா, போய் ஆனா ஆத்துல மாமிய கேட்டு பாருங்க. சரின்னு போய் ஆத்துல குரு பத்னிய கேட்ட. அந்த அம்மா சொன்னா, ரொம்ப வயசுக்கு முன்னால வருஷத்துக்கு முன்னால உன் மாதிரி ஒரு குழந்தை இருந்தார், அந்த குழந்தை பிராணனை விட்டுடுது, அது கொண்டு வந்திருந்தா தேவலையே, கவலைப்படாதீங்க கொண்டார், இவர் பாட்டுக்கு பிரம்மலோகம் வரைக்கும் போய் ஊர்துவதி பாக்கல போய் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான இந்த அண்ட கபாலத்துக்கு வெளியில போய் அங்க இருக்கக்கூடியதான லோகத்திலிருந்து அந்த குழந்தைய அழைச்சின்னு வந்து திருப்பி கொடுத்தார். இப்படி பிராணன் போனவன அந்த குரு புத்திரனை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு நாளைக்கு கிருஷ்ணாவதாரமா இருக்கும் பொழுது இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடியதான பசுமாடுகளும் கண்ணுக்குட்டிகளும் அங்க இருக்கக்கூடிய கோபாலாலும் தெரியாம ஒரு நதி கிட்ட போன அவ்வளவுதான், இந்த தீர்த்தத்தை ஒண்ணும் சாப்பிடல. அந்த நதியில காளி என்ன ஒரு சர்ப்பம் இருக்கு, அதனுடைய விஷம் எவ்வளவு கொடூரமான விஷம்னா மேல ஆகாசத்துல பறக்கக்கூடியதான பட்சி அந்த நதிக்கு மேல போயிடுச்சுன்னா கீழே விழுந்து போயிடுமா, அவ்வளவு விஷம் கொடூரமான விஷம். தெரியாம கிட்ட போயிட்ட அத்தனை பேரும், அத்தனை பேர் பிராணமும் போயிடுச்சு. சில பேர் ஓடி வந்து சொன்னா பகவான் கிட்ட இப்படி ஆயிடுது, பகவான் பார்க்கிறார், கவலைப்படாதீங்க, என்ன பண்ணினார், பக்கத்தில் இருக்கிற மரம் இருக்கு அதுல மேல ஏறி தபியல் குடிச்சாருல, அந்த குதிச்சதுமே அந்த சத்தத்துக்கு காளியன் உள்ள இருந்து வெளியில வரான், 1000 தலை பாம்பு, அதை புடிச்சு திமிரி அதனுடைய தலையில ஏறி அதுக்கப்புறம் அந்த தலையில முதிச்சு ஒவ்வொன்னா அவர் டான்ஸ் ஆடி அதனுடைய விஷத்தையெல்லாம் கீழே கக்கும்படி பண்ணி, அதுக்கப்புறம் காளியனுடைய மனைவிகள்லாம் வந்து நீங்க எனக்கு பசிபெற்ற வைக்கணும், நியாயோகி தண்டோ கலதவ அவதார கலது நிக்கிரஹாய, நீங்க பண்றதெல்லாம் ரைட்டு தான், உங்களுடைய அவதாரமே துஷ்டால ஹிம்சப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அவதாரம், அது ரைட்டு, ஆனாலும் அவரை நீங்க ஹிம்சப்படுறதுல எங்களுக்குன்னா அபகாரம் வரும், ஆகையால் காப்பாற்றணும்னு சரணாகதி அடையும் பொழுது என்ன பண்ணினார், அத்தனை பாம்புகளோட அந்த காளியனை அங்கிருந்து சமுதிரத்துக்கு அனுப்பிச்சுட்டாரான். இப்ப எங்க இருக்கார் காளியன், சமுதிரத்துக்குள்ள இருக்கார், தைரியமா சமுதிரத்துக்குள்ள இறங்காதீங்க காளி எதிர்த்தா கட்டம் விவகாரம் என்னடா ஜென்னர் அப்படி. அதற்கு பிறகு அத்தனையும் சுத்தப்படுத்தி அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பெயர்களும் மறுபடியும் உஜ்ஜீவித்து உயிருக்கும்படி பண்ணினாரா இது. அதனால பிராணதா ராம அவதாரத்துல யுத்தம் நடக்கிறது, யுத்தம் நடந்த முதல் நாளே சொல்லிவிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி என்னன்னார், எந்தெந்த குரங்கு பிராணம் விடுறதோ அதை அங்கே தனியா வைங்கோட்டார், ஏன்னா உங்க தெரியுமான்னார், அதான் என்ன விவகாரம்னு தெரியாது அப்படி கேட்டுட்டார். ராவணன் என்ன பண்ணினார், அரக்கர்கள்லாம் அன்னன்னைக்கு பிராணம் விட்டாலே என்னால் அவளை தூக்கி சமுதிரத்துல போட்டுருட்டான், ஏன் சுவாமின்னார், சமுத்திரத்துல போடாத போனா இத்தனை பேர் பிராணம் விட்டான், அவளுடைய பணங்கள் அப்படியே மலை மாதிரி இருக்கிறத பார்த்தா இருக்கிறவாளுக்கு டிசார்டர் ஆயிடும், இத்தனை பேர் போயிட்டாளா நம்ம என்ன கத்தியோ நமக்கு அப்படின்னு பயப்படவானோ இல்லையா. ஆகையால் விவகாரம் என்ன, எல்லாத்தையும் அப்பப்ப சுத்தப்படுத்தி விட கிளீன் ஆக்கிட்டு ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்றான். அதே மாதிரியே பண்ணிவிட்டா சமுத்திரத்துல போட்டதுமே இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடியதான முதலைகள் அவன ஒரே ஆனந்தம், அதுக்கு டெய்லி டீ பார்ட்டி டெய்லி டின்னர், எத்தனை பேர் விழுந்து பாருங்க சார். அப்படி கொஞ்ச நாள் ஆனப்புறம் ஒரு நாளைக்கு லக்ஷ்மணன் அவர் போட்ட ராவணன் போட்ட சக்தி ஆயுதத்தினால மயக்கத்தை அடைஞ்சு விட்டார். அப்பொழுது என்ன பண்றது தெரியல, அந்த ஊர்ல டாக்டர் யாரு ஜாம்பவர் வயசானவர், அங்க வந்து அவர் சொல்றார் இமாலய பர்வத்தத்தில் இருக்கக்கூடியதான ஜோதிர்லதைய கொண்டு வந்தால் இவரை பழைக்கலாம், 24 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வரணும்னு. யாரு போறது யாரு போறது முன்னால்தான் அனுமர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சமுதிரத்தை தாண்ட வேண்டு, சரி போயிட்டு வரலாம். இவர் போறார், எங்க அனுமர் பத்தில போன போயிட்டார், அங்க போனவர் எந்த டவுட் இருக்கு. அவர் பார்த்தார் ஜோதிர்லதை எப்படி இருக்கும் என்ன ஏது கேட்டுக்கல, என்னமா மறுபடியும் அங்கிருந்து இங்க வந்து இங்க போறதுன்னா எல்லாம் வைவா, இப்ப பெட்டர் என்ன பண்றதுன்னு அந்த மலைய ஒரு பகுதியை பிச்சு கொண்டு வந்துட்டார். அவர் கொண்டு வராதியா, இங்க வந்ததுமே அந்த அது சஞ்சீவ கமது, உயிர் போனவாளுக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடியதான ஒரு லதை. இந்த லக்ஷ்மணன் மட்டும் மூச்சுண்டார் இல்ல, யார எந்தெந்த குரங்கு உயிர் போயிடுதோ அத்தனை குரங்குகளும் மறுபடியும் மூச்சுண்டு தான். இதுதான் சார் தெய்வானுகிரகங்கிறது, என்ன பண்ணிட்டு அத்தனை குரங்குகளும் மறுபடியும் முடிச்சுடுறது, உடம்புல ஒரு காயம் அடிபட்ட காயமெல்லாம் போயாச்சு, முன்னால இருக்கிறத விட பலம் ஜாஸ்தி ஆயிடுது, விவகாரம் என்னடா சின்ன யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் என்னச்சு மறுபடியும் உயிர் எடுத்தார். இப்படி நிறைய சந்தர்ப்பங்கள், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான் பார்த்தோம், இவர் நிறைய அவதாரங்கள் பண்ணி ஆகையால் அவர் உயிர் போனவாளுக்கு உயிர்ப்பிச்ச கொடுத்தவர். ஆகையால் இங்க பிராணதா, ஒரு இடத்துல பிராணதகான்னா துஷ்டர்களுடைய பிராணனை ஈந்தப்படுத்தினவர்னு அர்த்தம் சொன்னேன், மறு இடத்துல பிராணதகான்னு சொன்ன சக்தி இல்லாதவர்களுக்கு பிராணனை கொடுத்தவர் அப்படின்னு, பிராணசக்தியை கொடுத்தவர்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன். இப்படி பல அர்த்தங்கள் இங்க இந்த பிராணதகான், மறுபடியும் பிராணதகான் வராது கவலைப்படாது. அதுக்கப்புறம் பிராணவஹா பகவானுடைய நாம பிரணவஹா, பிரணவோ நாம பரமாத்மனஹா வாசக ஓங்காரஹா சதபேதோபசாரேண பிரணவா. இதுக்கு முன்னாலேயே பிராணத பிரணவா வந்தாச்சு, அதேபோல ஈசானத பிராணத பிராணா, இங்கெல்லாம் பிரணவகாங்கிற நாமாவும் இருக்கு. பிரணவகான பகவானுடைய பேரு, பகவானுக்கே குறிக்கக்கூடியதான ஒரு சொல்லு, பகவான் தான் எந்த சொல்லு குறிக்காதுன்னு சொன்னது, நேரா குறிக்காது ஆனா அவளை லட்சணையா குறிக்கும். சில பேர் ரொம்ப பெரியவாளா இருந்தா அவளை பேரை வச்சு கூப்பிட மாட்டான், வேற ஏதாவது இனிஷியல் வச்சு கூப்பிடுறாளோ இல்லையோ, இப்ப ஆபீஸ்ல கூப்பிடுறதுன்னு என்ன பேரை வச்ச கூப்பிடுவாள், ஆத்துக்காரரைய பழைய நாள்ல பேர் வச்சு கூப்பிட மாட்டா, இப்ப எல்லாம் மீட் மை ஹஸ்பண்ட் சோன் சோங்கிற இருக்கு, பழைய நாள் சம்பிரதாயம் அது, சில பேர் பேரை வச்சு கூப்பிடப்படாதுன்னு. அதே போல பிரணவகாங்கிறது அவருடைய பேரு, இருந்தாலும் நேரா சொல்லாது லட்சணையா சொல்லும். அதான் பரமாத்மனஹா வாசகா ஓங்காரஹா சதபேத உபச்சாரேன பிரணவஹா. அதற்கு பிறகு பணஹா, பணம்னா இந்த பணஹாங்கிற விவகாரம் என்னன்னு, விவகாரத்துக்காக ஒன்னொன்னு மாத்திக்கிறதுக்காக ஏற்படக்கூடியதான பண்டம். சாதாரணமா நம்ம பணம்ங்கிற பேர் தான், இது சம்ஸ்கிருத பதம், காசுன்னு வச்சுட்டு இருக்கோம் பார்த்தா, இது பணம்ங்கிறது. அது என்ன, ஒரு பொருளை நம்ம வாங்கறதா இருந்தால் விவகாரத்துக்கு அதுக்கு பதிலாக அவளுக்கு எதை கொடுக்கறோ அதை பணம்னு பேர். ஒரு காலத்துல என்ன பண்ணுவா, ஏதாவது வேணும்னா நெல்லை கொடுப்பா, கிராமாந்தரத்தெல்லாம் அவள்கிட்ட இருக்கிறது ஒரே காசு நெல் தான், இப்போ என்ன பண்ணுவா, ஏதாவது காய்கறி வேணும் அது வேணும்னா வாங்கறதுன்னா நெல்லை கொடுப்பா, ஒரு படி நெல்லோ ஏதோ கொடுப்பா அதை வாங்கிப்பா. அதே போலயே கொஞ்ச நாளானா பசுமாடு, அதுக்கப்புறம் வேற ஏதோ வச்சு, இப்ப என்னாச்சு ரூபா நோட்டா வச்சு, அந்த ரூபா நோட்டும் ஒரு 4-5 வருஷத்துல நான் 10 தரம் மாறிட்டேன் இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு விதமா, ஆனா ரூபா நோட்டா பணம் அதான் பணதி வியவகாரார்த்தா தம் குர்வன் பணா சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா நாமானி கிருத்வாபிவதன்யதாஸ்தே சர்வாணி ரூபாணி, அநேக விதமான சரீரங்களை விசித்தியா சிருஷ்டி பண்ணி நாமானிக்ரத்வா அததற்கு வேண்டியதான பெயர்களை சொல்லி அபிவதன் யதாஸ்தே அவாவா பண்ணினதான கர்மாக்களுக்கு தக்கவாறாக புண்ணிய பாப பலன்களை கொடுத்துருக்க. ஆகையால் புண்ணியத்தை வாங்கிட்டு அந்த புண்ணியத்துக்கு என்ன பலம் உண்டோ அதை கொடுக்குறார். யார் என்ன பாபம் பண்ணினாலும் அந்த பாபத்தை எடுத்துட்டு அந்த பாபத்தினுடைய பலத்தை கொடுக்குறாராம். அவர்கிட்ட போனதுமே புண்ணியம் பாபமோ அழிஞ்சு போயிடுது. அப்படி புண்ணியானி சர்வாணி கர்மாணி பணம் சங்கிரஹிய, ஆகையால் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை வாங்கிக்கிறார், துன்பத்தை கொடுக்கும் பொழுது பாபத்தை வாங்கிக்கிறார். அப்படி பிராணம் பணம் சங்கிரஹிய அதிகாரிப்பியா தத் பலம் பிரயச்சதி ஜிவா லட்சணையா லட்சணையா பட. இப்படி பகவானுடைய நாமக்கள் ஆதார நிலையோதாதா புட்பகர ஊர்வக சத்பதாச்சார பிராணத பிரணவ பண அப்படின்னு அழகான நாமக்கள்ல 115 ஸ்லோகங்கள் ஆடுது. இதுக்கு மேல அடுத்த ஸ்லோகம் பிரமாணம் பிராணநிலைய பிராணபத் பிராண ஜீவன தத்துவம் தத்துவ விவேகாத்மா ஜன்ம மிருத்யு ஜராதிக. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல மகா வாக்கியம் இருக்கா சார் அப்படின்னு, தத்துவமசே அயமாத்மா பிரம்மா பிரம்மண்யாயமா இப்படி எல்லாம் மகா வாக்கியங்கள்னு சொல்ல அயமாத்மா பிரம்மா அகம் பிரம்மாத்மின்னு சொல்ல முடியாது. அதே போலயே விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கா தத்துவம் தத்துவ விவேகாத்மா அப்படிங்கிறது மகா வாக்கியம்னு சொல்லிக்கிறா பெரியவா. அப்படி மகா வாக்கியத்தோட கூடியதான நாம அடுத்த ஸ்லோகம் இத